السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சத்திய சஹாபாக்களினுடைய வழியை நித்திய வாழ்வாக கண்டு பின்பற்றி வந்த அருமையான தாபியின்கள், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலிருந்து பல செய்திகளை நாம் சொல்லி வந்தோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் சீதனா சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். யார் இவர்கள்? அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ரோம பேரரசே இவர்களினுடைய பெயரை கேட்டு நடுங்கிய வரலாறுகள் உண்டு. அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகிய உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தப்பட்ட மூன்று அபாதிலாக்கள், மூன்று அப்துல்லாக்களிலே மகத்தானவர்களாக திகழ்ந்தவர்கள் செய்தினா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவர்களினுடைய திருப்பேரர் தான் செய்தினா சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா. ஆக உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மகனார் தான் செய்தினா சாலிம் ரழியல்லாஹு தஆலா உமர் ரழியல்லாஹு தன்னுடைய திருப்பேரராக இருந்தார்கள். அவர்களினுடைய காலத்திலே மதீனாவில் கனிமத்து பொருட்கள் வந்து குவிந்து மதீனா செல்வ செழிப்பாக மாறிவிட்டது. அதிகமான கைதிகளும் அங்கே வருகை தந்தார்கள். கிஸ்ரா மன்னர்களில் கடைசியாக வாழ்ந்த யஸ்தஜுருதினுடைய பெண்மக்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிலே மூன்று மக்களையும் சீனா அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்குகிறார்கள். வாங்கி ஒரு நிபந்தனையை விதித்தார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நிபந்தனை வைக்கிறார்கள்? யார் இந்த பெண் மக்களை அதிகமான செல்வம் கொடுத்து வாங்குகிறார்களோ அந்த செல்வத்தை நாம் பைத்துல் மாலுக்கு சேர்த்து விடுவோம். அந்த பெண்களை அவர்கள் உரிமையிட்டு விட வேண்டும், ஏனெனில் இவ்வளவு கண்ணியமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டதற்கு ஒப்ப அந்த அடிப்படையிலேயே அந்த பெண்களில் ஒரு பெண்ணை செய்தினா ஹுசைன் இப்னு அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னொரு பெண்ணை முஹம்மது இப்னு அபிபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா, சித்தீக் நாயகத்தினுடைய மானார் முஹம்மது ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் காசிம் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. மகத்தான அறிவுமிக்க தாபியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்னொரு பெண்ணை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களின் மூலமாக அவர்கள் தந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் மூலமாக பிறந்த குழந்தை தான் சாலிம் ரழியல்லாஹு தஆலா. இவர்களினுடைய வரலாற்றை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சாலிம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தோற்றத்தில் பார்ப்பதற்கு தன்னுடைய பாட்டனார் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை போன்றே இருப்பார்கள். அவங்களுடைய சாடையிலேயே அவங்க இருந்திருக்கிறாங்க. சாடையில் மாத்திரமல்ல, அவர்களுடைய குணமும் அவர்களிடத்தில் இருந்தது. மதீனாவிலே அவர்கள் பிறந்தார்கள். வாப்பாவினுடைய அற்புதமான வளர்ப்பிலே அவர்கள் மிக அருமையாக வளர்ந்து வந்தார்கள். வாப்பா அப்துல் நாயிபின் உமர் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு வேறு குழந்தைகளும் இருந்தாலும் கூட இந்த சாலிம் ரழியல்லாஹு தான் அவர்கள் மீது கூடுதல் பாசம் அவர்களுக்கு இருந்தது. பிள்ளைகளில் அவர்கள் வேறுபாடு காட்டவில்லை மற்ற விஷயத்தில், ஆனால் பாசம் என்பது கூடுதலாக இருந்தது. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவை சரியாக கொடுத்தார்கள், அழிமை கற்றுக் கொடுத்தார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பண்பை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை அவர்களுக்கு தெளிவாக விளங்க வைத்தார்கள். ஆனாலும் கூட சாலிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்ற பிள்ளைகளை விட சிறப்பு மிகுந்தவர்களாக இருந்தார்கள். புரிந்து கொள்வதிலேயும் செயல்படுத்துவதிலேயும் இவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்ததின் காரணத்தினால் அதிகமான அன்பை காட்டி வந்தார்கள் சீனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆரம்பத்தில் வீட்டில் அவர்களுக்கு மார்க்க கல்வியை படித்துக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வீட்டில் ஹதீதுகளை படித்துக் கொடுத்தார்கள், குரானை படித்துக் கொடுத்தார்கள், ஃபிக்ஹை படித்துக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிற்கு வரக்கூடியவர்களாக இந்த பிள்ளை ஆன போது அவங்க என்ன செஞ்சாங்க, அங்க போய் படிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே பல தாபியங்களினுடைய பெரிய தாபிகளும் இருந்தார்கள், சஹாபிகளிலே பல சஹாபிகள் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து மார்க்க ஞானத்தை பெறக்கூடிய பாக்கியம் சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. தங்களுடைய முழு கவனத்தையும் சிந்தையையும் குரானையும் ஹதீதையும் கற்கக்கூடிய வகையிலும் ஃபிக்ஹை அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியிலேயும் அவர்கள் செலவிட்டார்கள். அதன் மூலமாக ஒரு சிறந்த மாணவராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அருமையான சஹாபிகளாக இருக்கக்கூடிய சீனா அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இவங்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. மற்ற சஹாபிகளிடத்திலும் படித்தார்கள். அபு ராஃபி ரழியல்லாஹு தஆலா, சீனா அபு லுபாபா ரழியல்லாஹு தஆலா, சீனா ஜெயித் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா, அதாவது உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் ஜெயித் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கற்றார்கள். என்றாலும் கூட அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அதிகமாக கற்றிருக்கிறார்கள். தன்னுடைய தந்தைக்கு பிறகு வாப்பாவிடத்தில் ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் அதிகமாக கற்றது சீனா அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள். நாளடைவிலே அவர்கள் மதீனாவிலேயே ஒரு சிறந்த மாணவர் என்று ஆனார்கள். நாள் ஆக ஆக மின் சாதத்தி தாபியின் தாபியர்களினுடைய தலைவராக அவர்கள் திகழ்ந்தார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக அந்த காலத்திலே இருந்த தாபியன்கள், மதீனா ஷெரீஃபிலே இருந்த தாபியன்களிலே தலைவராக அவர்கள் கருதப்பட்டார்கள். மதீனாவினுடைய ஃபுக்காஹாக்களுக்கும் அவர்கள் மிக தலைவராக அவர்கள் திகழ்ந்தார்கள். மார்க்கத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை ஃபுக்காஹாக்கள் தீர்த்து வைப்பார்கள். அப்படி தீர்த்து வைக்க முடியாத பொழுதெல்லாம் அந்த செய்தியை, அந்த தகவலை இங்கே கொண்டு வந்து உயர்த்துவார்கள். இங்கே சாலிம் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள். அவர்கள் அந்த பிரச்சனையை மிக எளிதிலே தீர்த்து வைப்பார்கள். காதிகளாக இருக்கக்கூடியவர்கள், நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் சாலிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தான் வரும். அவங்க தீர்த்து வச்சாங்க. அதே சமயத்திலே மிகவும் வலிமை மிகுந்தவர்களாகவும் திகழ்ந்தார்கள், ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் திகழ்ந்தார்கள். எப்படி அவர்களுடைய பாட்டனார் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தவறை கண்ட இடத்திலே சுட்டிக்காட்டி அதை திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அப்படி சாலிம் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலைக்கு ஒரு தகவல் இது. மதீனாவினுடைய கவர்னராக அந்த சமயத்தில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்பா ஹலீஃபாவாக அமீர் மோமீனாக டமஸ்கஸிலே ஆட்சி செய்து வந்த சிரியாவிலே அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக், அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் என்பவர் மதீனாவினுடைய கவர்னராக இருந்தார். அந்த சமயத்தில் சிரியாவிலே ஆட்சி செய்தவர் யசீத் இப்னு அப்துல் மலிக், ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அப்துல் மலிக் அவர்களுடைய மகனார் யசீத். அந்த ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மோது யசீத் அல்ல, அது யசீத் இப்னு முஆவியா. இவர் யசீத் இப்னு அப்துல் மலிக். இவர் ஒரு நல்ல ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார். அப்துல் மலிக் அவர்களுடைய மக்கள் பலரும் ஹிலாபத்தில் இருந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். அப்துல் மலிக் இப்னு மர்வான், மர்வானுடைய மகன் அப்துல் மலிக், அப்துல் மலிக்கும் ஹிலாபத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் ஹிலாபத்தில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் தான் யசீத். இந்த யசீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி செய்து வரும் பொழுது மதீனாவினுடைய கவர்னராக அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக்கை நியமிக்கிறார். அவர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கவர்னராக இருந்து மதீனா ஷெரீஃபிலே. இந்த நிலையிலே சீனா ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சவழி கொடிவழி ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா, ஃபாத்திமான்னு பெயர் வச்சிருந்தாங்க தங்களுடைய மகளுக்கு. ரபுல் ஆலமீன் அவர்களை கொண்டு நமக்கெல்லாம் பாக்கியம் செய்வானாக. அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதற்கு பிறகு பிள்ளைகள் அனாதையாக இருந்தாங்க. அர்மிலத்தா இருக்கிறாங்க, இவங்க வந்து விதவியா இருக்கிறாங்க, பிள்ளைகள் அனாதையாக இருக்கு. பிள்ளையோடு அவங்க வாழ்க்கையை கழித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் இளமையான ஒரு பெண்ணாக இருந்தாங்க, ரொம்ப அழகு. கண்மணி சிவல்லாசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அறிவு ஒழுக்கம் எல்லாத்திலையும் மேம்பட்ட ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இவர்கள் விதவியாக இருப்பதை பார்த்து இந்த மதீனாவினுடைய கவர்னர் ஒரு நாள் அங்க வீட்டுக்கு வரார். யாரு? இப்னு லஹாக், அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் அங்கே வருகிறார். வருகை தந்த அவர் சொன்னார், ஃபாத்திமா அவர்களே, நீங்கள் விதவியாக இருக்கிறீங்க, பிள்ளைய வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு வாழ்வை நீங்க தேடிக்கொள்ளலாமே என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, மா அபகி ஜிவாஜ், இல்லை கவர்னர் அவர்களே, எனக்கு கல்யாணத்தின் மீது நாட்டம் இல்லை. நான் என்னுடைய பிள்ளைகளோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையும் எண்ணமும் எனக்கு இல்லை. அந்த ஆசை இருந்தால் அல்லவா, அந்த உணர்வுகள் அந்த தேட்டங்கள் இருந்தால் அல்லவா நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் எனக்கு இல்லை என்று சொன்ன போது, இல்லை நீங்க கல்யாணம் முடிக்கத்தான் வேண்டும், அதற்கான ஒரு மாப்பிள்ளையும் தயாராக இருக்கிறார். அவங்க யாருன்னு கேட்கல, ஏன் கல்யாணம் முடிக்கணுங்கிற நாட்டமே அவங்களுக்கு இல்லைங்க போது யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவராக சொல்கிறார், அந்த மாப்பிள்ளை நான் தான், நான் உங்களை கல்யாணம் முடிக்க விரும்புறேன் அப்படின்றார் கவர்னர். அப்போது இவர்கள் சொன்னார்கள், நான் தான் சொல்லிவிட்டேனே, எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, ஆகவே தயவு கூர்ந்து இந்த பேச்சை இனிமேல் நீங்கள் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு இது போன்ற, அதுவும் அரசபையிலே இருக்கக்கூடியவர்களை கல்யாணம் முடிக்கணும் என்றால் அது எனக்கு அலர்ஜியும் கூட. ஆகவே அவர்களின் மூலமாக துன்யா செல்வம் அது என்றெல்லாம் வந்துவிடும், அதிலிருந்து நான் தூரமாக இருக்கிறேன். பதவி ஆசை பவிசு இதையெல்லாம் விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். ஆகவே என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்ன போது அவர் விடல, இப்னு லஹாக் விடல, வற்புறுத்தினார். நீங்க கல்யாணம் முடித்து தான் ஆகணும், நான் உங்களுக்கு கல்யாணம் முடிப்பேன் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறார். இவங்க ஒரேடியா மறுத்துட்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒருபோதும் நான் இதற்கு என்ன செய்ய மாட்டேன், திருமணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், அதுவும் உண்மை போன்றவரை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். உம்மிடத்தில் அநீதம் இருக்கிறது, உதுரும் இருக்கிறது, எனக்கும் உமக்கும் சரிபட்டு வராது, நீ தூர போயிடும் என்று சொன்ன போதும் கூட அவர் முடியாது. அவர் சொன்னார், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க என்ன கல்யாணம் முடிக்கிறது, நீங்க பொருந்தி ஆகணும், நீங்க கல்யாணம் முடிக்கணும். நான் யார்? இந்த மதீனா ஷரீஃபினுடைய கவர்னர். கவர்னர் வந்து நான் வீடு தேடி வந்து உங்களை பெண் கேட்கிறேன், நீங்கள் மறுப்பீர்களா? நான் மறுக்கத்தான் செய்வேன், முடியாதுங்கிறாங்க. அப்படி மறுப்பதாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை செய்கிறார். முதல்ல நளினமா கேட்டு பார்த்தாரு, முடியலங்கும் போது பயமுறுத்தி அச்சுறுத்தி கேட்க ஆரம்பித்தார். ஒல அஜலி தன்னஹு லாஹுதன் அக்பர பனீக ஒல அஜலி தன்னஹு பிதுஹுமதி ஷுர்பத்தில் கம். நீங்க அப்படி கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் உங்க பிள்ளைகளிலேயே மூத்த பிள்ளைய நான் பிடிச்சிட்டு போயிருவேன். எதுக்காக தெரியுமா? அவர் வந்து மது அருந்தினார்னு ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தி அவரை சாட்டையால் அடிப்பேன், நோவினைப்படுத்துவேன் என்று எச்சரிக்கை செய்தார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே சீனா ஃபாத்திமா பின் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, வரலாற்று நாயகர் சீனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய திருப்பேரர் சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு, நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசுறேன், எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, நான் பேசுவேன், ஆனாலும் நீங்கள் ஒரு கடிதம் எழுதவுங்கள், ஹலீஃபாவிற்கு நீங்க கடிதம் எழுதுங்க, இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை எழுதிவிட்டு நீங்கள் யார் என்பதையும் எழுதணும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடி வழி குடும்ப வழி என்பதையும் நீங்க எழுதணும், எழுதி அவங்களுக்கு அவருக்கு கடிதம் எழுதுங்கள், ஒரு நம்பிக்கையான ஆள் எடுத்து அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புங்கள், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து இப்னு லஹாக்கை சந்தித்து பேசிய போது அவர் பொருட்படுத்த இல்லை. சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பையும் ஆலோசனையும் கேட்பதற்கு பலரும் காத்து கிடந்தார்கள், எத்தனை பேர் காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கும் பொழுது பெரும்பெரும் ஃபுகஹாக்கள், பெரும்பெரும் தாபியின்கள் எல்லாம் அவர்களுடைய ஆலோசனை கிடைக்காதா என்று ஆசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த இப்னு லஹாக், அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் இந்த உபதேசத்தை, அவர்களுடைய யோசனையை, அவர்களுடைய எச்சரிக்கையை கொஞ்சம் கூட சட்ட செயல தூக்கி தூரப்பட்டார். அதெல்லாம் முடியாது, என்னுடைய இஷ்டப்பிரகாரம் நடப்பேன் என்பது போன்று அவர் நடந்து கொண்டார். இது இப்படி இருக்கும் பொழுது அந்த கடிதம் கதத்தை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எழுதுறாங்க, எழுதி டமஸ்கஸ்க்கு அனுப்புகிறார்கள், சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பக்கூடிய இந்த வேளையில ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய யசீத் பின் அப்துல் மலிக் அந்த கலீஃபா இங்க மதீனாவினுடைய பொக்கிஷத்தினுடைய பொறுப்பாளராக, பைத்துல் மாலினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இப்னு ஹுர்முஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அமீர் முஃமினீன் எழுதுறார், யாரு யசீத் பின் அப்துல் மலிக், என்ன கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த மதீனாவினுடைய கணக்கு வழக்குகள்லாம் வந்து நீங்க கொண்டு வாங்க, என்கிட்ட ஒப்படைங்க, மதீனாவினுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் என்னிடம் கொண்டு வர வேண்டும், மதீனாவினுடைய செய்திகள் ஏதாவது இருந்தால் அதையும் எனக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார், கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைங்க. அதே மாதிரி மதீனாவுடைய செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்றால் அதையும் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை பெற்று உடனே கணக்கு வழக்குகள்லாம் தன்னுடைய ஆட்கள் எல்லாம், பணியாளர்கள் அனுப்பி இந்த கணக்கு வழக்குகளை சீர்படுத்திக் கொண்டு இந்த கணக்குகளை எடுத்துக்கொண்டு அதற்கு முன்பாக இங்கே ஃபாத்திமா பின் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு இவர் வருகிறார், இப்னு ஹுர்முஸ் வருகிறார். இவர் யார்? பைத்துல் மாலினுடைய பொறுப்பாளர், தலைமை அதிகாரி. அவர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி நான் டமஸ்கஸ் செல்கிறேன், ஃபாத்திமா அவர்களே உங்கள் தரப்பில் ஏதாவது தகவல் இருக்கிறதா? அவருக்கு இந்த பெண் கட்டு போனது கொண்டதெல்லாம் தகவலாம் தெரியாது, இப்னு ஹுர்முஸுக்கு தெரியாது. உங்கள் தரப்பிலிருந்து ஏதாவது தகவல் இருக்கிறதா? நான் வந்து இப்படி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு மாத்திரமல்ல, முக்கியமான வீடுகள் இதெல்லாம் இருந்ததோ கருதப்பட்டதோ மதீனா ஷரீஃபில் அந்த வீடுகளுக்கெல்லாம் போனார். அப்படி போன இடத்துல ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கும் இந்த இப்னு ஹுர்முஸ் போகிறார். போய் அங்கே கேட்கிறார், ஏதாவது விஷயம் இருக்கிறதா கேட்டால், ஆமா நான் கலீஃபாவிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்படி மதீனாவுடைய கவர்னர் என்னிடத்தில் நடந்து கொண்டார், என்னை எச்சரிக்கிறார், என்னை வற்புறுத்துகிறார் திருமணம் முடிப்பதற்காக, இல்லையெனில் என்னுடைய மகனை அவன் சாராயம் குடித்தான், மது அருந்தினான் என்று சொல்லி சாட்டையால் அடித்து கேவலப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த தகவலை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் அமீருல் மூமினீன் யசீத் பின் அப்துல் மலிக் அவர்களிடத்திலே இதை நீங்க எடுத்து சொல்லணும் என்று சொல்லி அனுப்புறார். ஆனா கடிதம் எழுதினதை இவங்க சொல்லல, கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறேன், ஒரு நாளைக்கு முன்னாள் தான் கடிதம் புறப்பட்டு போயிருக்கிறார், இது சொல்லல. சரி சொல்கிறேன் என்பது போன்ற தலையாட்டி கொண்டு அவர் வெளியே வந்து விட்டார். அவருடைய உள்ளத்துல பார்த்தார், நாம போய் கவர்னரை போய் சொல்றதா, பிரச்சனை பண்ணுவதா, அதாகவே அதை சொல்றது இல்லைங்கிற ஒரு முடிவோட தான் அவர் புறப்பட்டு போறார். அவர் டமஸ்கஸ் வந்து சேருகிறார். டமஸ்கஸ் வந்து சேர்ந்ததும் யசீத் பின் அப்துல் மலிக் ஹலீஃபாவை, அமீர் முஃமினீன் அவர்களை ஒரு சந்திக்கிறார். சந்தித்து இவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்னு ஹுர்முஸ் உன்னுடைய கணக்கு வழக்குகள் அங்கே என்ன இருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இடத்துல கொண்டு ஒப்படைங்கள் என்று சொன்னது கணக்கு வழக்கு உண்டான அந்த தஃப்தரை எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவார. எடுத்து உட்கார்ந்து பேசும்போது முதலாக மதீனாவிலேயே, சரி இந்த கணக்கு வழக்கில் அப்படி இருக்கட்டும், மதீனாவில் ஏதாவது முக்கியமான செய்திகள் இருக்கிறதா என்றால், உங்களிடம் எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த செய்தி எனக்கு இருப்பதாக தெரியல என்று இவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அமானிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய முக்கியமான செய்தி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் வந்து அப்படி ஒரு செய்தி இல்லை என்றார். ஏற்கனவே அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னரை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை, விஷயத்து கவர்னருடைய தப்பான அபிப்பிராயத்தை சொல்லிய போது வெளியே வந்து, ஏண்டா இந்த பெண்ணை நாம சந்திச்சோம்னு கூட அவர் நினைத்தார். ஏன் இந்த விஷயத்தை நாம சந்தித்தோம், நம்ம இந்த பெண்ணை சந்திக்காம வந்திருக்கலாமோ, கேட்காம வந்திருக்கலாமோ என்று கூட அவர் நினைத்தார். இருந்தாலும் கூட எதுவும் சொல்றது இல்லை என்று அங்கே வந்து அமீர் மோமீன் அவரோட கணக்கு வழக்குகளை பேசிக் கொண்டிருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, அப்படியான கணக்குகளை எடுங்க பார்க்கலாம், அப்படி ஒரு முக்கியமான செய்தி இல்லைன்னா நம்ம கணக்குகளை பார்க்கலாம். என்னாலும் கணக்குகளை ஒப்படைக்கப்படுகிறது, எங்க இந்த சரியாக இருக்கிறதா, மக்களிடம் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதா, துல்மு நடந்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அமீர் மோமீன் அந்த கணக்குகளை எல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணியாளர் வருகிறார். அமீர் மோமினின் மதீனாவிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவங்களை வந்து ஃபாத்திமா பின் ஹுசைன் அனுப்பியதாக அப்படின்னு சொல்றார். இவரும் கணக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷ அதிகாரியும் பைத்துல் மாலினுடைய தலைமை அதிகாரி இப்னு ஹுர்முஸ் அங்க இருக்கிறார். இப்படி ஃபாத்திமா பின் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், ஒரு தகவலை, ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னது இவருக்கு பகைப்புன்னு ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம சொன்ன பெரிய ஆபத்தா போயிடும் வேண்டு, ஹலீஃபா அந்த கடிதம் வந்திருக்கிறதுனா நானும் ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. என்ன செய்தி? இல்ல இந்த மாதிரி ஃபாத்திமா பின் அவங்க வந்து, நான் அவங்க ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா உடைய மகளார் ஃபாத்திமா நாயகி அவர்கள் நானும் சந்திச்சுட்டு வந்தேன், அவங்க ஒரு முக்கியமான செய்தி என்ன செஞ்சாங்க எனக்கு சொன்னாங்க, அதை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு சொன்னதும் ஹலீஃபா கோபம் வந்துருச்சு. என்ன ஃபாத்திமா பின்து ஹுசைன் ரழியல்லாஹு தன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு தகவலை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை விட எந்த தகவலும் முக்கியமான தகவலும் இல்ல, இந்த கணக்கு வழக்கு தான் முக்கியம் நீங்க சொல்லியிருக்கிறீரே. ஒன்னு நீர் ஒரு பொறுப்பாளரா, முதல்ல உம்மை தண்டிக்கணும், என்ன தகவல்ங்கிறத நான் பாத்துக்கிறேன், அந்த கடிதத்தை நீர் ஒன்னும் சொல்ல தேவையில்லை என்று கோபப்படுகிறார் யஸீத் இப்னு அப்துல் மலிக். கடிதம் வருகிறது, கடிதத்தை உடைந்து பார்த்ததும் குதித்து போய் விட்டார். இப்னு ஹுர்முஸை பார்த்து கேட்கிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியோடு இழிவை ஏற்படுத்துவது போன்று மதீனாவினுடைய கவர்னர் நடந்திருக்கிறார், கவர்னருடைய பதவி உன்னுடைய பதவியை உயர்ந்தது என்று நீ பயப்படுகிறாயா? உனக்கு என்ன ஹக்கு இருக்கிறது அதையெல்லாம் நீ சொல்லியிருக்க வேண்டும். உன்னிடத்தில் ஒரு அமானிதத்தை ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சீதேவி ஒரு பெண்மணி ஒப்படைத்திருக்கும் பொழுது அதை எப்படி நீ என்னிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும்? இல்ல நான் மறந்துட்டேன், இந்த சாஜாப்லாம் சொல்லாத, நீ மறந்துலாம் சொல்லல, நீ திட்டமிட்டு தான் அதை மறைத்திருக்கிறாய் என்று எச்சரித்தை விட்டு இப்ப அந்த அவருக்கு என்ன செய்கிறேன் நான் என்று பாரு அந்த கவர்னரை. கவர்னருக்கு அந்த மதியினாலேயே உட்கார்ந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அவர் போடுற சத்தம், அடி வாங்குற சத்தம் என்னுடைய காதல இங்க டமஸ்கஸ்ல விளங்கணும், அப்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். யாரோட அவர் மோதி பார்க்கிறார் என்று கோபிக்கிறார் யஸீத் இப்னு அப்துல் மலிக், கொதித்து போய்விட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய முக்கியமான ஆலோசகர்களை அழைத்து, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறார், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப பெண்ணோட போய் அவரை நிர்பந்தித்திருக்கிறார் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று, இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கு அந்த பெண்மணி எழுதி இருக்கிறாங்க. ஆளுபைத்தோட இப்படி நடந்து கொள்வதா? ஒரு கவர்னரா இப்படி நடந்து கொள்வது? கவர்னர் மக்களை பாதுகாப்பதா, அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதா? அதுவும் ரசூலுடைய குடும்பத்தை கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியவர் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்னா இவர் என்ன செய்யலாம்? முதல்ல இவரை நான் நீக்கணும், இவருக்கு இந்த இடத்துக்கு சரியான ஒரு ஆள் யாருங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்ப சொன்னாங்க, யோசிச்சுட்டு அப்துல் மலிக் அப்துல் வாஹித் இப்னு பிஷ்ரு நல்ரி என்று ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க மதீனாவை சார்ந்தவங்க தான், அவங்க நல்ல ஒரு பொறுப்பாளர் தான், அவங்கள போடலாங்க போது அப்படியே உடனடியாக போடுங்க, உடனடியாக போடணும். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? ஆனா தாயிபுனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார், தூக்கி மதீனாவுக்கு அனுப்புங்க என்று உடனே கடிதம் எழுதி அந்த கடிதத்திலே உங்களை நாம் மதீனாவினுடைய கவர்னராக நியமிக்கிறோம், நீங்க இந்த பொறுப்பை நாங்க வேற ஆளுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறோம் ஒப்படைச்சுக்கிறோம், நீங்க இந்த பொறுப்பை பார்த்ததெல்லாம் போதும், மதீனாவினுடைய கவர்னரா போங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக்கை நாம் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டோம் என்ற தகவலை நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. சொல்லிட்டு மாத்திரமல்ல, அவருக்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுடைய தலைமையில என்ன செய்யணுங்கிறதை நான் இப்ப சொல்றேன், அவரை சவுக்கால் அடிக்கணும், சவுக்கால் அவரை என்ன செய்யணும், அடிக்கணும். அப்படி அடித்து விட்டதோடு மாத்திரமல்லாமல் 40,000 தங்க காசுகளை அங்கே வந்து பனிஷ்மெண்டாக, அவர் செய்த அநியாயத்துக்கு தண்டனையாக அவர் அங்கே கட்ட வேண்டும், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும் 40,000 தீனார் என்ன செய்யணும் அவர் கட்டணும் என்றும் நீங்க என்ன செய்யுங்க செய்துட்டு அவரை சாட்டையால் அடிக்கணும், அடிக்கிற அடியினுடைய சப்தம் எனக்கு விளங்கணும் என்று அந்த கடிதத்தை என்ன செய்கிறார் அங்கே எழுதுகிறார். அந்த தாயிஃபு அங்கே வருகிறது, தாயிஃபுக்கு வருகிறது கடிதம். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட அப்துல் வாஹித் இப்னு பிஷ்ரு நல்ரி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. வந்ததும் அவங்களுக்கு உள்ள ஒரு பயமும் ஏற்படுகிறது, இது பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும் போல இருக்கிறது, இவர் கவர்னருக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, இதுல நாம சிக்கக்கூடாது, ஏற்கனவே பல அரசியல் பிரச்சனைகள் இங்க நடந்திருக்கிறது என்றெல்லாம் பயத்தோடு அவர் வந்து மதீனா ஷெரீஃபுக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்படி மதீனா ஷெரீஃபுக்கு அவர் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுங்கிற தகவல் சில அந்த ஜாசூஸ் சிடிஎஸ்கள் மூலமாக கவர்னருக்கு தெரியுது. உடனே கவர்னர் என்ன செய்யறாரு, இவர் கூப்பிட்டு அனுப்புறாரு, உடனே வாங்க அங்க கூப்பிட்டு அனுப்புறாரு அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக்கு, அப்துல் வாஹித் இப்னு பிஷ்ர் அவர்களே கூப்பிட்டு அனுப்புறாரு. வந்ததும் இங்க வந்தாச்சு, இங்க வாங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்டாங்க, நான் அன்னைக்குதான் வந்தேன், நீங்க வந்ததுடைய நோக்கத்தை பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமா எனக்கு தெரியுது, என்னுடைய தூதர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உண்மையிலே நீங்க என்ன இல்ல கரெக்டா நீங்க சொல்லுங்க, ஒரு தன்னுடைய விருப்பை தூக்கி காட்டுறார், அதுக்கு கீழே ஒரு பை நிறைய தங்க காசுகள் இருக்கு, இந்த தங்க காசுகள் நான் உங்களுக்கு தந்துடுறேன், இந்த தங்க காசுகளை நான் உங்களுக்கு நீங்க என்ன விஷயமா நீங்க வந்தீங்க அப்படிங்கறத உடனடியாக எனக்கு சொல்லுங்க. அப்ப சொன்னாரு, இந்த தங்க காசுனா பின்னால் இருக்கட்டும், ஆனா நான் வந்த நோக்கம் உங்களை பதவி நீக்கப்பட்டிருக்கிறது, நான் தான் மதீனாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவங்க சொல்றதும், சரி நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் உங்கள்கிட்ட செய்யறேன், இப்ப நீங்க இந்த கவர்னருடைய பொறுப்பை நீங்க இப்ப ஏத்துக்கிட வேணாம், நான் இன்னைக்கு இந்த நிமிஷமே நான் அங்கிருந்து புறப்பட்டுறேன், டமஸ்கஸ் நான் போறேன், ஹலீஃபா இருக்கக்கூடிய ஊருக்கே நான் போயிடுறேன், அங்க போய் சேர்ந்ததும் ஒரு 3 நாள் ஆகும், 3 நாள் அங்க போய் சேர்றதுக்கு நான் விரைவாக செல்லக்கூடிய குதிரையிலே என்னுடைய ஆட்களோடு நான் போய் சேர்ந்து விடுவேன், எனவே சென்று நான் சேர்ந்ததற்கு பிறகு நீங்க உங்களுடைய பொறுப்பு என்னென்ன அது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீங்க செயல்படுத்துங்க, நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு மாத்திரம் நீங்க உத்தரவாத தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க உத்தரவு தர்றாங்களா இல்லையா, இவரை அனுப்பி போயிட்டார். தன்னுடைய ஆட்களோடு புறப்பட்டு அங்கிருந்து என்ன செய்கிறார், விரைவாக அவர் டமஸ்கஸ் வந்து சேர்றார். மூணு நாளையும் வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு பிறகு ஹலீஃபாவினுடைய தம்பி மஸ்லமத் பின் அப்துல் மலிக், அவர் யசீத் பின் அப்துல் மலிக்கு, மஸ்லமா பின் அப்துல் மலிக் ஹலீஃபாவினுடைய சகோதரர், அவருக்கும் இந்த கவர்னர் அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் மதீனாவினுடைய கவர்னராக இருந்தார், இவருக்கு இடையில நல்ல நட்பு இருக்கிறார், நல்ல நட்பு இருக்கு. நேரம் அவங்ககிட்ட போயிட்டார். ஹலீஃபாட்ட போக முகத்துல முடிக்க முடியாது. நேர ஹலீஃபாட்ட போய் பேசுறதுக்கு உள்ள ஒரே ஆளு மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் தான். ஏன்னா அவரும் ரெண்டு பேரும் சகோதரர்கள், உற்ற சகோதரர்களா இருக்கிறாங்க. ஒரு பெரிய பொறுப்பில இருக்கக்கூடியவராம இருக்கிறார். இவர் சொன்னால் மஸ்லமா சொன்னா அவங்க தட்ட மாட்டார். எனவே அங்க போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போறார். போனதும் இந்த மாதிரி மஸ்லமா அவர்களே, முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்திருக்கிறேன். என்ன லஹா இப்னு லஹாக், வாங்க உட்காருங்க. என்ன விஷயம், நீங்க மதீனாவுடைய கவர்னர்ல என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? இல்ல ஒரு முக்கியமான இதான், நான் அமீர் முமீன் அவர்களுக்கும் தெரிவிக்க இல்லை. அவங்களுக்கு தெரியாம தெரிவிக்காமல நீங்க வந்தீங்க. ஆமா, எனக்கு அவங்களுக்கு இடையில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு போயிடுச்சு. அதனால நீங்க ஒரு பொறுப்பு தேடி என்ன மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எப்படியாவது நீங்க வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கும் போது, சரி பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்புக்காக, என்னுடைய சகோதரர் தானே, நான் சொன்ன அவர் கண்டிப்பா கேட்டுருவாரு. ஆகவே நான் இது விஷயமாக நான் என்ன செய்யக்கூடேன், என்னுடைய சகோதரரை போய் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு அங்க தன்னுடைய வீட்டிலேயே உட்கார வைத்து விட்டு, இந்த மஸ்லமா இபின் அப்துல் மலிக் அமீர் முஃமினின் யசீத் இபின் அப்துல் மலிக் அவர்களிடத்துல வர்றார். வந்ததும் சந்திச்சாங்க. என்ன வாங்க சகோதரர், வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்கிறான். இல்ல உங்களிடத்துல ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல், ஒரு பாதுகாப்பு, ஒரு மன்னிப்பு, ஒரு நபர் விஷயமாக நான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன், நீங்க அதை தரணும் என்று சொன்னதும் அமீர் முஃமின் சொன்னீங்க, நீங்க சொல்லி நான் என்னைக்காவது தட்டி இருக்கிறேனா? நீங்க வந்தா அது நியாயத்துக்காகத்தான் இருக்கும், நேர்மைக்காக தான் இருக்கும். நீங்க சொன்னா அது சரியாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில நான் அதை ஒத்துக்கொடுறது தயாரா இருக்கிறேன். ஆனா ஒன்னு மாத்திரம், அப்துல் ரஹ்மான் இப்னு லஹாக் மதீனாவினுடைய கவர்னர் இருக்கிறார், அவரை நான் பதவி நீக்கம் செஞ்சிட்டேன், அவர் விஷயமாக மட்டும் நீங்க பேசக்கூடாது, வேற எது வேணா நீங்க கேளுங்க, நான் நிறைவேற்றேன். இல்ல நான் அவர் விஷயமா தான் வந்திருக்கிறேன். இல்ல என்னுடைய சகோதரரே, அவர்களுடைய விஷயமாக நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அவர் எப்படி நடந்திருக்கிறாங்கிறத நான் சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க முடிவு செய்யுங்க. என்ன நடந்திருக்கு, நடந்த விஷயத்தை சொன்னான். அப்படியா நடந்திருக்கிறது? அப்படி என்னால் உஷானுக்கமாக அமீர் முஃமினின், அமீர் முஃமினின் அவர்களே, என்னுடைய சகோதரர் அமீர் முஃமினின் அவர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் என்னுடைய முடிவு. நான் இதுல நான் அவரோடு நான் ஒத்து போக மாட்டேன் என்று சொன்னதும், இப்ப நீங்க, நான் அமீர் முஃமினின், என்னுடைய சகோதரராக நீங்க இருக்கலாம், இப்ப என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் நீங்கள், உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களே போய் அவர்கிட்ட சொன்ன, அவர் தானே உங்ககிட்ட வந்தார், உங்க வீட்டில தானே இருக்கிறார். ஆமா, அவரிடத்திலே நீங்கள் போய் சொல்லணும், உடனடியாக மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று. எதுக்கு? அங்க நான் இருக்கக்கூடிய, இப்போது கவர்னராக இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு சில கட்டளைகளை நான் போட்டிருக்கிறேன், அந்த கட்டளை பிரகாரம் அவர் நடப்பார், அந்த அடிப்படையில் அதற்கு இவர் கட்டுப்பட்டு நடக்கணும், உடனடியாக அனுப்பி வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு திருப்பி மதீனாவுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த தகவல் எல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் தாபியன்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு அமீர் முஃமினின் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். வரப்பட்டது, சாட்டையால் அடிக்கப்பட்டார். 40,000 தீனார்களை அவர் தண்டமாக அங்கு கட்டினார். வரலாற்றிலே இப்படிப்பட்ட இது போன்ற ஹலீஃபாக்கள் இருந்ததின் காரணத்தினால் இது போன்ற அதிகாரிகள் களையப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். இதன் காரணத்தினால் மற்ற அதிகாரிகள் அஞ்சினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலாகித்து கூறி காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்லி அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தகவலையும் எத்தி வச்சது சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அது மாத்திரமல்ல, அந்த கடிதத்தில் அவங்க எழுதியிருந்தாங்க, யாரு, ஃபாத்திமா பிந்து ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது விஷயமாக சாலிப் இப்னு அப்துல்லா அவர்கள் தான் உங்களுக்கு கடிதம் எழுத சொன்னார்கள். சாலிப் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அங்கே ஆலோசனையும் சொன்னாங்க. யாரிடத்திலே? இப்னு லஹாக் இடத்திலே, கவர்னர் இடத்திலே இப்படி எல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகும் அவர் இப்படி நடந்தார், அவங்களை மதிக்க இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் ஹலீஃபா சொன்னாங்க, சாலிப் இப்னு அப்துல்லா போன்ற பெரும்பெரும் தாபிகள் இருக்கிறாங்க, மதீனாவிலே மிகப்பெரிய அறிஞராகவும் அற்புதமான குடும்பத்தை சார்ந்த, உமர் ரழியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த, பாரம்பரியத்தை சார்ந்த, அதோட அவர்களுடைய பண்பை தன்னுடைய வாழ்வாக வழியாக கொண்டிருக்கக்கூடிய சாலிம் இப்னு அப்துல்லா அவர்களை கூட இவர் மதிக்க இல்லை. எனவே இவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய சகோதரர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் இடத்திலே யசீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே மிக உறுதியானவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தா சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தா அசல் உமர் ரலியல்லாஹு தஆலா போல இருப்பாங்க. நீ சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளிலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சாடையிலே இருந்தது யார் என்றால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரலாசங்களோட பாராட்டப்பட்டவர்கள், பலமுறை வாழ்த்தப்பட்டவர்கள், நல்ல பிள்ளை என்று வாழ்த்தப்பட்டவர்கள் சிறு வயசிலேயே. அப்படிப்பட்ட அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளைதான் சாலிம் ரலியல்லாஹு. இவங்க வாப்பாவை போல இருந்தாங்க, கடைசியில் பாட்டனார் போல இருக்கிறாங்க. அதே குணம், அதே தோற்றத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் மதீனாவினுடைய செல்வம், மதீனாவிலே கனிமத்து பொருள்கள் செல்வம் வந்து குவிந்த பொழுதிலும் கூட அவையில் ஒரு பகுதி கூட இவர்களுடைய இதயத்தை தொடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே இருந்த சன்மானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக உமையாவினுடைய உமையா ஆட்சி காலத்திலே, உமையாக்களினுடைய ஆட்சி காலத்திலே மதீனா மிக செழிப்பாக இருந்தது. பரக்கத்தாக அள்ளி கொட்டினார்கள், மதீனாவை விசாலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த விசாலமும் அந்த செல்வமும் சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய நெஞ்சத்தை தொடவில்லை, அவர்களுடைய பார்வையில் அவை படவில்லை. அல்லாஹ்வினுடைய சமூகத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். துன்யாவை அவங்க மதிக்கவே இல்லை. இதெல்லாம் இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு முறை அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க. சாலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜில். அந்த சமயத்தில் சுலைமான் இப்னு அப்துல் மலிக், நான் மேல சொன்ன யஸீத் அப்துல் மலிக் அவர்களுடைய சகோதரர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அங்கே ஹலீஃபாவாக அந்த சமயத்தில் இருக்கிறார். அவர் அப்போது அங்கே வந்திருக்கிறார். எங்கே மக்காவுக்கு அவரும் ஹஜ்ஜாக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கும் பொழுது தவாஃபுக்காக காபாவை நெருங்கும் பொழுது அங்கே சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவர்கள் திருக்குறானை கண்களை மூடிக்கொண்டு காபாவை நோக்கி ஓதிக்கொண்டிருப்பதும் அவர்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருப்பதையும் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பார்க்கிறார். தவாஃபு முடிக்கிறார். முடித்துட்டு நேரா என்ன செய்கிறார், சைதுனா சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்து கிட்ட அப்படியே நெருக்கமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து உட்கார்ந்ததையும் அவங்க எனக்கு கண்டுகிட இல்லை. அவங்களுடைய தொடை அவங்களுடைய தொடையோட ஒட்டிடுச்சு. இப்படி நெருக்கமா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்த போதும் அவர்களுடைய சிந்தனை முழுவதும் அல்லாவின் பக்கம் இருந்ததின் காரணத்தினால் இந்த ஸ்பரிஷம், இந்த உணர்வுகள் அவர்களுக்கு தென்படவில்லை. கடைசியாக அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து இவருக்கே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஹலீஃபாவுக்கு அழுது வந்துடும் போல இருக்குது. எனவே என்ன செஞ்சாங்க, மென்மையா அவங்களுடைய தோலை இப்படி டச் பண்றார். ஹலீஃபா சாலிம் ரலியல்லாஹுவுடைய தோலை அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா உமர், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்த சாலிம் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னதும் வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொன்னாங்க. அப்ப ஹலீஃபா சொல்றாங்க, ரொம்ப சத்தத்தை தாழ்த்தி, என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்களே சாலிம் அவர்களே, ஹைர் பரவாயில்ல சல்னி ஹாஜத்து நக்லியா, எனக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த தேவையை நான் நிவர்த்தி செய்து வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அந்த தேவையை நான் நிவர்த்தி செய்து வைக்கிறேன், பூரணமாக்கி நான் வைக்கிறேன், என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்று ஹலீஃபா சாலிம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்ன போது ஃபலமிஜிபு சாலிம், அவங்க எதுவுமே பதில் அளிக்கல, அமைதியா இருந்துட்டாங்க. அப்ப ஒருவேளை உங்க ஹலீஃபா நினைக்கிறாங்க நம்ம சொன்னது அவங்க காதுல விலங்கல்ல போல என்று நினைத்துக் கொண்டு அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து சொன்னாங்க, சலிம் அவர்களே உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்துகள் இருந்தால் அதை என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்ன போது திரும்ப திரும்ப சொன்னதும் ரஹீப் தூபி அந்த எனக்கு ஒரு விருப்பம், ஏதாவது ஒரு ஹாஜத்தை நீங்கள் இடத்தில் சொல்லணும், அதை நான் உங்களுக்காக நிறைவேற்றி வைக்கணும், அதன் மூலமாக எனக்கு பாக்கியம் கிடைக்கணும் என்று சொன்ன போது சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி இன்னீல அஸ்தஹி அன் அகூன ஃபீ பைத்தில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல சும்மா அஸ்அல அஹதன் கைரஹு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு இன்னொரு நபரிடத்தில் என்னுடைய தேவையை நான் கேட்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். அல்லாஹ்வுக்கு முன்னால நான் உட்கார்ந்திருக்கிறேன், ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஐஸா அவனுடைய பைத்துக்கு முன்னால் நான் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு இடத்துல ஒரு தேவையை நான் கேட்கறதுக்கு நான் வைக்கப்பட வேணாமா என்று சொன்னதும் அவர் அப்படியே நெளிஞ்சு குழஞ்சு போயிட்டார். ஹலீஃபா அமைதியாக ஆகிட்டார். இருந்தாலும் அந்த இடத்துல அங்க இருக்கிறார். தொழுகையினுடைய நேரம் வந்தது. சாலிமுபின் உமரை சாலிமுன் அப்துல்லா ரழியல்லாஹு தான் அவர்கள் எழுந்து தொழுகைக்காக போயிட்டாங்க. கலீஃபா தொழுகைக்கு போனார். தொழுகை எல்லாம் முடிந்தது. ஒரு இடத்துல வந்து அமர்ந்தார்கள். அவரை சுற்றி பல மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. பல நோக்கங்கள், குறிப்பாக நான்கு நோக்கம். ஒன்று, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய விளக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை கேட்பதற்காக ஒரு குழு. இன்னொன்று, மக்களினுடைய கூட்டத்தில் இன்னொரு பகுதி அவர்களிடத்திலே மார்க்க ஃபத்வாக்களை கேட்பதற்காக, ஃபிக்ஹுவினுடைய சட்டங்களை கேட்பதற்காக ஒரு குழு வந்து அமர்ந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த துன்யாவினுடைய நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும், அதிலிருந்து எங்களுக்கு நசீஹத்தை செய்யுங்க என்று கேட்பதற்காக ஒரு குழு வந்து அமர்ந்திருக்கிறது. நான்காவதாக, எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்பதற்காக. இந்த மாதிரி சாலியான முஸ்தஜாபு துவா, துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பெருமக்களை நாடி வருவது மக்களினுடைய வழக்கம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர்களிடத்தை துவா செய்து கேட்பதற்காக அங்கே ஒரு குழு வந்திருக்கிறது. இந்த குழுவோடு சுலைமான் பின் அப்துல் மலிக் கலீஃபாவும் அப்படியே வந்து அமர்கிறார். வரும்பொழுது மக்கள் கொஞ்சம் வெளியிடுறாங்க. நேர கிட்ட வந்து சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தான் அவருடைய தோளோடு தோள் ஒட்டி வந்து கிட்ட உட்கார்ந்துட்டாங்க. இவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்தில் அவங்களுடைய காது கிட்ட போய் சுலைமான் பின் அப்துல் மலிக் அவங்க சொல்றாங்க, கலீஃபா சொல்கிறார், ஹா நஹனு உலாய் கத கதவுனா ஹாரிஜல் மஸ்ஜித் ஃபஸல்னி ஹாஜத்தன் அக்லி ஹலக. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு முன்னால உட்கார்ந்து கொண்டு வேற ஒரு திடத்துல என்னுடைய தேவையை ஹாஜத்தை சொல்லி கேட்க வெக்கப்படுறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அந்த மஸ்ஜிதை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். வெளிப்பள்ளியில தான் இருக்கிறோம், நாம வெளியில இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லலாமே. திரும்ப திரும்ப கேட்கிறார் சாலிம் ரழியல்லாஹு தான்ஹு சொன்னாங்க. அவர் என்ன கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டுதான் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க இப்ப நம்ம பள்ளிக்கு வெளியில வந்துட்டோம். இப்ப நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்ப சாலிம் ரழியல்லாஹு தான்ஹு சொன்னாங்க, மின் ஹவாயிஜ் துன்யா மின் ஹவாயிஜ் ஆகிரா. துன்யாவினுடைய ஹாஜத்தை பத்தி கேட்கறீங்களா அல்லது ஆகிரத்தினுடைய ஹாஜத்தை பத்தி கேட்கறீங்களா? எந்த ஹாஜத்தை நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க? இப்படி கேட்டதும் அவங்க ஒரு அவர் கலீஃபாவுக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. என்ன இப்படி கேட்கறீங்க? ஆகிரத்தினுடைய ஹாஜத்துக்களை என்ன நிறைவேற்ற முடியுமா? பல் மின் ஹவாயிஜ் துன்யா, துன்யாவினுடைய ஹாஜத்து தான். அவங்க சொல்றாங்க பாருங்க, சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு பதில், இன்னனி லம் அத்லுபு ஹவாயிஜ் துன்யா மிம்மன் யம்லிக்குஹா ஃபகைஃப அத்லுபுஹா மிம்மன் லா யம்லிக்குஹா. இந்த துன்யாவே யாருக்கு சொந்தமா இருக்குதோ, இந்த துன்யா முழுவதும் யாருக்கு சொந்தம், துன்யா துன்யா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சொந்தப்படுத்தி வச்சிருக்கிறானே, அது யாரு சொந்தமாக இருக்கிறதோ அவனிடத்திலேயே கூட துன்யாவை நான் கேட்கறதில்லை. துன்யாவினுடைய விஷயங்களை யார் முழுமையாக இந்த துன்யாவையே சொந்தமாக்கி வச்சிருக்கிறாரோ அவனிடத்திலேயே நான் என்ன செய்யறது இல்ல, இந்த துன்யாவை கேட்கறது இல்ல. துன்யா சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் நான் எப்படி கேட்க முடியும்? அல்லாவிடத்திலேயே துன்யாவை நான் கேட்கறது இல்லைங்கிற, அல்லாவிடத்திலேயே துன்யாவை நான் கேட்கறது இல்ல, உங்கிடத்துல போய் துன்யா நான் எப்படிப்பா கேட்க முடியும் என்று சொன்னதும் இதுக்கு மேல அப்படியே நடுக்க ஏற்பட்டு விட்டது கலீஃபா அவர்களுக்கு. அந்த இடத்தை விட்டு அப்படியே மெதுவாக எழுந்து சென்று விட்டார்கள். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா உடைய ஜஹாதத், அவருடைய பற்றற்ற தன்மை, அவருடைய துக்கா என்ற இறையச்சம், தக்குவா, இவைகள் எல்லாம் முழுமையாக சைதுனா சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. இவருடைய தோற்றத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க. உமர் ரழியல்லாஹு தன்னுடைய ஆஜான பகவான தோற்றம், அதற்கு முன்பாக அப்துல் மலிக் அவர்களுடைய இன்னொரு மகனாகிய வலீது, யசீது, சுலைமான் இப்னு மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், நிறைய பிள்ளைகளை பெற்று வச்சிருந்தார் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அவருடைய பிள்ளைகளாகிய ஒருவர் இன்னொருவராக இருந்த வலீது இப்னு அப்துல் மலிக், அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவர் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வருகிறார். இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு, அவர் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அரபாவிலே இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் முஸ்தலிஃபாவிலே வருகிறார்கள். முஸ்தலிஃபாவிலும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெண்டு பேரும் இஹ்ராமுடைய உடையில இருக்கிறாங்க. அப்ப வலீது இப்னு அப்துல் மலிக் கேட்கிறாங்க, இன்னக்க லஹசுனுல் ஜிஸ்மியா அபா உமர், என்ன அழகான தோற்றத்தில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய உடல் வடிவே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது. அப்படின்னா நீங்க என்ன, உங்களுடைய உணவிலே முக்கியமான சாப்பாடு என்ன, எந்த சாப்பாடு, எதை நீங்கள் விரும்பி நீங்கள் உட்கொள்வீர்கள், நீங்கள் சாப்பிடுவதிலே அதிகமாக சாப்பிடக்கூடியதா? சாப்பாடு அதிகமா சாப்பிடுறது இல்ல, எப்பவும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதை அதிகமான நீங்க பெரும்பாலும் உங்களுடைய உணவு எது என்று கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ஹுபுஸ் ஹுபுஸ் வளமையான எல்லா அரபுகளும் சாப்பிடக்கூடிய இந்த ரொட்டி எண்ணெயும் தான் சொன்னாங்க. சில சமயங்கள்ல இறைச்சி கிடைச்சா இறைச்சி என்ன செஞ்சுக்கிடுவேன், சாப்பிட்டுக்கிடுவேன். ஹுபுசும் ஜெய்த்தும் தான் உங்களுடைய உணவா? அந்த பழங்கள் இந்த பழங்கள் அங்கிருந்து உணவுகள் இங்கிருந்து வருது வாழ்வுதா அது இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நான் சாப்பிட்டு அறியேன், எனக்கு அது தேவையும் இல்லை, இதுவே எனக்கு நிறைவான உணவாக இருக்கிறது, இந்த சாதாரண மக்களினுடைய உணவுதான் என்னுடைய உணவு, நானும் சாதாரணமானவன் தானே, எனவே அந்த உணவு எனக்கு போதுமானது, ஹுபுசும் ஜெய்த்தும் அந்த ரொட்டியும் எண்ணெயும் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா? ஆமா, எனக்கு அதுதான் விருப்பமான உணவு, அதான் எல்லாருடைய உணவுமாக இருந்தது, சஹாபிகளும் அதைத்தான் விரும்பி உண்டதாக வரலாறு சொல்லுகிறது, நாங்களும் பார்த்திருக்கிறோம், அதுவே எனக்கு போதுமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இறைச்சி எனக்கு எப்போதாவது விருப்பம் இருந்தா கிடைச்சா நான் என்ன செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவேன், அதுவும் விரும்பி சாப்பிடுவேன் என்று சொல்ல முடியாது, பசிக்கும் வரை பார்ப்பேன், பசித்தது பிறகு அதை சாப்பிட்டுக்கிடுவேன், இதான் என்னுடைய நிலை. அப்ப நீங்கள் பசித்தால் தான் சாப்பிடுவீர்கள், ஆம் பசித்தால் சாப்பிடுவேன், பசிக்கவில்லை என்றால் சும்மா விழுந்துருவேன், பசிக்கிற வரைக்கும் சும்மா இருப்பேன், இதான் என்னுடைய நிலை என்று சொன்னதும் அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு உங்களுடைய உடல் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று வியந்து போற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் உடல் தோற்றத்தாலும் மிக அழகாக இருந்தார்கள். தங்களுடைய பாட்டனார் அப்பா சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த அழகும் தோற்றமும் அந்த உறுதியும் அவர்களிடத்தில் அப்படியே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய இடத்துக்கு இவங்க வர்றாங்க, மக்களினுடைய பிரச்சனையை பேசுவதற்காக. ஒரு முறை சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜாஜுக்கு பிடிக்கவும் செய்யும், ஹஜ்ஜாஜ் பெரிய குடும்பம், ஆனாலும் சாலிம் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்கும். இந்த இவங்க சொன்ன அவர் செய்து வைப்பார், மக்களினுடைய பிரச்சனைக்காக வந்திருக்கிறார். அப்படி வந்து அவங்க உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில மனிதர்கள் பழைய ஆடா கிழிஞ்சி கொண்டு கைத்தால பிடிச்சி இழுத்து கட்டப்பட்டு அங்கு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள், உடம்பெல்லாம் புழுதி படிந்து போயிருக்கிறது, இவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவங்களெல்லாம் வெட்டணும் என்று ஹஜ்ஜாஜ் கொதித்து பேசுகிறார். கொதித்து பேசிவிட்டு சாலிம் அவர்களே இந்தா பிடியுங்கள், வாழ பிடிங்க, முதலாவதாக இந்த இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவர்களை முதலான நீங்க வெட்டுங்க, உங்க கையால வெட்டணும் என்று கொடுக்கிறார். இது என்னடா பெரிய வம்பா போச்சு, இவன் நம்ம கொலை செய்ய சொல்றான், இவன் எத்தனை பேரை கொலை செஞ்சவன் அப்படியா, சரி கொண்டாந்து வாழை வாங்கினான், வாழை வாங்கிக்கிட்டு நேர போனாங்க அந்த மனிதர் இடத்துல. முதலாள் ஒருத்தவர் நிக்கிறார், ஆ முஸ்லீமும் அந்த சாலிம் ரழியல்லாஹு கேக்குறாங்க, நீ முஸ்லீமா அப்படின்னு கேக்குறாங்க. வக்கால் நாம், ஆமா நான் முஸ்லீம், வலாக்கின் மா அந்த வஹாத சுவால இம்லில் இன்ஃபாதி மா உமிர் தபிஹி. அப்போ அந்த மனுஷன் ரொம்ப தைரியமான ஆளு ஒண்ணா, இந்த கேள்வியே போட்டு நீங்க என்ன கேட்டு இருக்கீங்க, இந்த கேள்வி நீங்க முஸ்லீமா முஸ்லீம் இல்ல இதையே என்ன போட்டு கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டது அதை நீங்க செஞ்சிருங்க. சாலிம் ரழியல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்க யாருங்கிறது அந்த மனிதனுக்கு தெரியாது, அவன் நினைச்சிட்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளர்களை ஒரு பணியாளர் நினைச்சுக்கிட்டான், இதையே நீர் என்ன போட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்க கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டது, என்ன வெட்டதானே சொல்லப்பட்டது, வெட்டிருங்க, இதையே போட்டு கேக்குறீங்க. இம்ஸில் இன்ஃபாதி மா உமிர் தபி, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்து முடியுங்களே தவிர, இதை விட்டு விட்டு நீர் ஒரு முஸ்லீமா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தா அது உங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்திடும், உங்களை வெட்டிடும், அதெல்லாம் தேவையில்லை கேட்கறதுக்கு பதில் சொன்னா, முஸ்லீம் சொன்னா இல்ல சரி, வஹல் சல்லைத்து சுபுஹா, இன்றைய தினம் நீர் சுபுஹு தொழுதீரா, நீங்க நீ சுபுஹு தொழினியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் திருப்பி கேட்டாரு, முதல்ல நீங்க கேட்டீங்க என்ன பார்த்து முஸ்லீமான்னு கேட்டீங்க, ஆமான்னு சொல்லிட்டேன், இப்ப சுபு தொழுதியா கேக்குறீங்களே, சுபு தொழாம ஒரு முஸ்லீமும் இருப்பானா, இவர் திருப்பி கேக்குறாரு. கைது செய்யப்பட்டு வெட்டப்படக்கூடிய நிலையிலும் அப்ப எவ்வளவு உறுதியான ஆளா இருப்பார், என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, ஒரு முஸ்லீம் தொழணும் இல்ல, அதான முஸ்லீம், சுபு ஒரு முஸ்லீமான்னு கேட்டதற்கு பிறகு என்னை பார்த்து நீங்க சுபு தொழுதீங்களா, குல்தலக்க இன்னி முஸ்லீம் நான் உங்களுக்கு சொன்னேன், சும்ம தசாணி இன்குந்து சலைத்து சுபா சலைத்து சுபா, சுபு தொழுதியா நீங்க கேக்குறீங்களே, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அப்ப அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ சுபு தொழுதியா, எத்தனையோ முஸ்லீம்கள் சுபு தொழாமையும் இருக்கிறான் இருப்பாங்கல்ல, நீ சுபு தொழுதியா என்று கேட்டது, இன்றைக்கு நீ சுபு தொழுதாயா என்று கேட்டதும் அவன் சொன்னா அந்த அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பண்ணிட்டு, ஆமா நான் சுபு தொழுதேன், வேற நீ துல்மு அநீதமாக யாரை கொண்டிருக்கிறாயா, அநீதம் அளித்திருக்கிறாயா என்று கேட்டதும் அப்படிலாம் நான் ஒண்ணு செய்யல அப்படின்றதும் இந்த வாழை தூக்கி நேரம் ஹஜ்ஜாஜ் இவனு காலடியில் தூக்கி வீசினாங்க சாலிம் இவனு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு பெரிய விஷயம், ஹஜ்ஜாஜ் கொதிச்சு போயிடுவான், அப்படியே திகைச்சு போயிருக்கிறார், என்ன சாலிம் இப்படி வீசுறீங்க, இந்த மனிதன் ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் மாத்திரம் அல்ல, அவரிடத்தில் சுபுக தொழுதாயா என்று கேட்டேன், அவர் ஆம் என்று சொன்னார், வேற அநீதமும் அவர் இழைக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். சஹாபாக்கள் சொல்வதற்காக, மன் சல்லா சலாத்த சுபுஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் ஒரு நாளினுடைய சுபுகை தொழுகிறாரோ அவர் அன்றைய தினம் அல்லாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். சுபுக தொழுதவர் அல்லாவினுடைய பாதுகாப்பில் இருப்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு, வைன்னி லா குத்துலு ரஜுலன் தஹல ஃபீ திம்மத்தில்லாஹி அஸ்ஸவஜல்ல, அல்லாவினுடைய அந்த பொறுப்பிலே நுழைந்து விட்டவரை நான் வெட்ட முடியாது என்று சொன்னார். அஜ்ஜாஜி கோபம் வந்துருச்சு, என்ன அப்படி சொல்றீங்க, நாங்க தொழுகை விட்டாங்களா வெட்ட மாட்டோம், ஆனா இவர் உமர் உதுமான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒரு வகையிலே சம்பந்தப்படுகிறார். அப்ப இவங்க சொன்னாங்க, உறுதிப்படுத்த முடியுமா உனக்கு அப்படின்னு சொன்னா, கொலை நடந்த விஷயங்கள் என்று பார்த்தால் நமக்கெல்லாம் நாமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது என்ன சொல்றீங்க, நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது, எத்தனை தடவை கொலை செய்வதற்காக முதல்ல முயற்சி செய்தார்கள், அதையெல்லாம் தடுப்பதற்கு நாம் ஏதாவது செஞ்சோமா, அவங்க கொலை செய்யப்பட்டது ஷஹீதாக்கப்பட்டது உண்மை, ஆனால் அப்படி ஷஹீதாக்கப்பட போவதற்கு முன்பாகவே பல முறை நமக்கு அது தெரியும், பல பிரச்சனைகள் நடந்தது, புரட்சிகள் நடந்தது, இதற்கெல்லாம் நாம என்ன தடை செஞ்சோம், நம்ம சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்தாப்போ, நானும் நீங்களும் தானே அதுல கட்டுப்படுறோம் என்று சொன்னது அப்படியே வாயெடுத்து போய்விட்டார். ஆகவே இது போன்ற எல்லாம் நீ காரியம்லாம் நீங்க செய்யக்கூடாது, நீ செய்வது தவறு என்று சொல்லிட்டு வேலையை பார்த்து சபையிலிருந்து வெளியாயிட்டாங்க. அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், ஹஜ்ஜாஜ பிடிக்காத ஒரு மனிதர், இந்த தகவலை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. மதீனா ஷெரீஃபுக்கு யாரு, உஸ்மா அப்துல்லா இப்னு உமர், இவங்களுடைய வாப்பா அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த தகவலை எத்தி வைத்த போது, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என் மகன் அப்படியே நடந்துகிட்டார், ஆமா அப்படிதான் நடந்தார், கையிஸ் கையிஸ், அப்படி நடந்தால் அவர் அறிவாளிதான். ஹஜ்ஜாஜை கேட்டு அவர் பயப்படவில்லையே, அவர் தைரியமாக இருந்திருக்கிறார், சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறார், ஆக்கிலுன் ஆக்கிலுன், அவர் ஒரு புத்திசாலி என்று சைதுனா அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனாரை வாழ்த்து சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இதற்கு பிறகு உமர் பின் அப்துல்லா அசீஸ் ரதியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலத்திற்கு வர்றாங்க. ஆட்சி காலத்திற்கு வந்ததற்கு பிறகு சாலிம் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு வயசு மூத்தவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, எழுதி வாப்பாவினுடைய வரலாறுகள், வாப்பா எழுதி வைத்திருக்கக்கூடிய தகவல்கள், அவங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அதீதுகள், இவைகளெல்லாம் எனக்கு நீங்க அனுப்பி வைங்க, ஏன்னா உங்க வாப்பா ஆட்சி செய்த மாதிரி, அதாவது வாப்பானா வாப்பாவுடைய வாப்பா உமர் ரதியல்லாஹு அன்ஹு பாட்டனார் ஆட்சி செய்தது போன்று நான் ஆட்சி செய்வதற்கு விரும்புகிறேன் என்று கடிதத்தை எழுதினாங்க. சீனா சாலிம் ரதியல்லாஹு தஆலா எழுதினாங்க, எங்களுடைய பாட்டனார் உமர் ரதியல்லாஹு தஆலாவும் ஆட்சி செய்தது போன்று ஆட்சி செய்ய நினைக்கிறீங்க, ஆனா அந்த காலத்தில் இருந்த மக்களும் இப்ப இல்ல, அப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல, ஆனாலும் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆட்சி செய்யணும்னு நீங்க நினைத்திருந்தால், ஏன்னா நீங்க மதீனாவினுடைய கவர்னரா நீங்க இருந்திருக்கிறீங்க, மதீனாவினுடைய கவர்னராக இருக்கும் பொழுது உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு, நல்ல மனிதர், ஆனாலும் கூட என்னுடைய பாட்டனாரோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மதீனால இருக்க இல்லை, உங்களுக்கும் இந்த துனியாவினுடைய ஆசைகள் இருந்தது, பெரிய அநீதங்கள் நீங்கள் இழைக்கவில்லை என்றாலும் கூட அதிகமான பொருள்களை நீங்கள் சேமித்து வைத்திருந்தீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே இருந்தாலும் உண்மையிலேயே நீங்கள் இப்போது அந்த நல்லாட்சியை நாடியிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாடிக்கட்டும், அதற்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதினார்கள் சைதுனா சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க சாலிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்க்கை முழுவதும் தூய்மையும் பரிசுத்தமும் தைரியமும் இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றிக்காகவும் தங்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் தான் செய்தா சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரோம நாட்டை நோக்கி நடந்த அந்த சண்டையிலும் கூட இவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், சிறப்பான வீரராக இருந்திருக்கிறார்கள், கடினமான உணவை சாப்பிடுவார்கள், மெல்லிய ஆடையை கூட அணிய மாட்டார்கள், மெல்லிய இனிமையான சுவையான உணவுகளை கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அதே சமயத்தில் மக்கள் மீது மிக கிருபை உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 106 அவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். அப்படி வஃபாத்தான போது மதீனா ஷெரீஃபே கவலையில் ஆழ்ந்து போய்விட்டது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்த ஹிஷாம் இபின் அப்துல் மலிக், அப்துல் மலிக்கு ஒரு பெரிய ஹலீஃபாவா இருந்தார், அதுக்கப்புறம் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கும் ஹலீஃபா வந்தார், ஹலீஃபா வர்றதுக்கு முன்னால் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார், அவர் அங்கே மதீனா ஷெரீஃபில் தான் அந்த சமயத்தில் இருந்தார். அவரும் சாலிம் பின் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அவருக்கும் வருகை தந்தார். வருகை தந்த போது திகைத்து போயிட்டார், என்ன கூட்டம் சுபஹானல்லாஹ், அவர் சொன்னார் இது என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, அவருடைய கல்புல ஹசத் வந்ததாக கூட சொல்லி காட்டுறாங்க. ஒரு அமீருல் மோமினின் ஜனாதிபதி மூத்தானாலும் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வராது, இவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது என்றும் கூட அவருடைய கல்வியிலே ஒரு சங்கடம் ஏற்பட்டதாகவும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு விட்டு மதீனாவினுடைய பொறுப்பாளராக இருந்த இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் அல் மக்சூமி அவர்கள் கட்டளையிட்டார், இந்த மதீனாவில் இருந்து 4000 பேரை நீங்கள் வீரர்களாக என்ன செய்யணும், படைக்கு அனுப்பிடுங்க. இந்த ஊரில் இவ்வளவு பேர் இருக்கக்கூடாது, யுத்தத்திற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படையினராக நாம் அனுப்பிவிடுவோம், அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் கூட உத்தரவு போட்டார். அந்த அப்படி உத்தரவு போட்டதின் காரணத்தினால் அந்த வருடத்திற்கு 4000வது வருடம் என்றும் கூட அதற்கு பெயர் வந்தது. ஆமு அர்பாத்தி ஆலாஃப், 4000 வருடம் என்று, 4000வது வருடம் என்று கூட அதற்கு பெயர் வந்தது, 4000 பேர் அனுப்பணும் சொன்னதுனால. ஆக மதீனா ஷரீஃபே திகைத்து போய்விட்டது சைதுனா சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய மௌத்தின் காரணத்தினால். சங்கையான பெருமக்களே, வாழ்க்கை நெடுகிலும் பரிசுத்தமும் பரிவும் நேயமும் அதே சமயத்தில் தப்பான வழியில் நடக்கக்கூடியவர்களிடத்திலே கண்டிப்பும் கொண்டவர்களாக திகழ்ந்தவர்கள் சைதுனா சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இத்தகைய சீலமும் இத்தகைய நேரிய வாழ்வும் கொண்ட அந்த பெருமகனாரினுடைய வாழ்வை பின்பற்றி வாழும் தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was